வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
வந்தாலும் பிறரை நம்பி நாம் நடந்தால் விம்முவோ. கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே துணைக்கு நின்றால் வெல்லுவோ.
இப்பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னையைச் சேர்ந்த மிஸ்டர் ராபர்ட் மோசஸ் அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று யூதா எழுதின பொதுவான நிருபம் 16 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், யூதா 16 வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இங்கே விசுவாச துரோகத்தை அடையாளப்படுத்தும் மேலும் 5 காரியங்களை பார்க்கிறோம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இருமாப்பானவைகளை பேசுகிறவர்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள். முதலாவதாக முறுமுறுக்கிறவர்கள், அதாவது தாழ்ந்த குரலிலே குறைகளை குறித்து பேசுகிறவர்கள். இதில் சத்தம் அதிகமாக இருப்பதில்லை, குறைகளை வெளிப்படையாக சொல்லுகிறதும் இல்லை. மாறாக தேவனுக்கு எதிராக குறைந்த சத்தத்திலே முணு முணு என்பது. இரண்டாவது முறையிடுகிறவர்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் ஒருபொழுதும் திருப்தி அடைகிறவர்களாக இல்லாமல் தங்களுடைய வாழ்வையும் திருப்தியற்ற காரியங்களையும் குறித்து முறையிடுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தங்களுக்கு நடந்த எல்லா காரியத்திற்கும் அவரையே குறை சொல்லி கூறுவார்கள். நம்முடைய அலுவலகத்திற்கு வருகிற அநேக கடிதங்களிலே இப்படிப்பட்ட வரிகளை பார்க்க முடிகிறது. தாங்கள் எவ்வாறாக திருப்தியற்று இருக்கிறோம், மகிழ்ச்சியற்று இருக்கிறோம், குறைவுபட்டிருக்கிறோம் என்று சொல்வதிலேயே அநேகர் திருப்தி காண்கிறார்கள். இது வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இவர்கள் கிறிஸ்துவனிடத்திலே மனம் திரும்பி வரும்பொழுது எல்லாமே மாறிவிடுகிறது. அடுத்ததாக மூன்றாவது, விசுவாச துரோகிகள் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் என்று வாசிக்கிறோம். இந்த இச்சை அல்லது விருப்பம் நல்லதாகவோ அல்லது தீயதாகவோ இருக்கலாம். அது மிகவும் இழிவான ஒழுக்கம் கெட்ட ஆசையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. தேவனை விட்டுவிட்டு சிந்திக்கின்ற எந்த ஒரு ஆசையாகவும் இது இருக்கக்கூடும். இது நல்ல இசை கேட்பதாக, இலக்கியத்தை வாசிப்பதாக, இல்லாவிட்டால் சமயம் சார்ந்த சடங்குகளாக இருக்கலாம். இதிலே தங்கள் விருப்பப்படியே வாழ்வார்கள், அதிலே சற்றே திருப்தியும் அடைவார்கள். ஆனால் அவருடைய இருதயம் அமைதியற்று இருக்கும். நான்காவதாக, இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். வானளாவ பெருமை பாராட்டுகிறவர்கள், அவர்கள் கொடூரமானவர்கள், கட்டுக்கடங்காதவர்கள். அவர்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்கள் பேசுவதிலே எந்த ஒரு அர்த்தமும் இருப்பதில்லை. சிலருடைய பேச்சை கவனித்து பாருங்கள். அவர்கள் எதையோ சொல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பை முதலிலே தருவார்கள். பின்னர் பேசி முடித்தவுடன் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர் வெறுமனே வானளாவ பேசியிருப்பார், அவ்வளவுதான். அவர் தான் கூறிய எதற்கும் தன்னை அர்ப்பணித்து பேசியிருக்க மாட்டார். இன்று ஊழியத்திலேயும் அநேகர் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். ஐந்தாவதாக, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமாக கைதட்டுகிறவர்கள். அவர்களை பற்றி உண்மையில்லாத காரியத்தையும் புகழ்ச்சிக்காக சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய உயர்வை தங்கள் சொந்த லாபத்திற்காக, அதாவது மற்றவர்களிடத்திலே எதிர்பார்ப்பதனாலே இவ்வாறு செய்கிறார்கள். யாக்கோபு நிருபத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். யாக்கோபு 2:1-4 வசனங்களை பாருங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதங்கம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள் அல்லவா? இப்படிப்பட்ட காரியத்தை நாம் நம்முடைய சபைகளிலே அநேக வேளை பார்க்கிறோம். பட்சபாதம் பண்ணுவது, ஏழையை ஒரு விதமாகவும் பணக்காரரை மற்றொரு விதமாகவும் நடத்துவது. ஒரு ஊழியர் ஒரு சபைக்கு பிரசங்கிக்க சென்றிருந்தார். அவர் சீக்கிரமாக சென்றபடியினாலே சபையிலே இருக்கைகள் காலியாக இருந்தன. அப்பொழுது அங்கே சபை உறுப்பினர்களிலே இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் வருகிறவர்களை இடம் பார்த்து உட்கார வைக்கிறவர்கள். இவர்களிடத்திலே அங்கே வந்த ஊழியர் தான் எங்கே அமர வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த உறுப்பினர்கள் அந்த ஊழியரை பின்னால் ஒரு இருக்கையை காட்டி அங்கே அமர்கிறீரா என்று கேட்டார்கள். முன்பு எவ்வளவோ இடமிருந்தும் அவர்கள் அவரை பின்னாலே உட்காரச் சொன்னார்கள். ஆனால் இவர் மிகவும் பின்னாலே சென்று அமர்ந்து கொண்டார். பிரசங்கிக்கும் வேளை வந்தது. பிரசங்கியார் பின் இருக்கையில் இருந்து எழுந்து சென்றார். இப்பொழுது உட்கார வைத்த அந்த இருவர்களின் முகமும் வெளிரி போனது. ஆராதனை முடிந்தவுடன் அவர்கள் இருவரும் ஊழியரிடத்திலே வந்து, ஐயா, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் அந்த ஊழியர் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லை. ஆகவே தவறாக உங்களை பின்னாலே உட்கார சொல்லிவிட்டோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அருமையானவர்களே, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யக்கூடாது. சில சபைகளிலேயும் இவ்வாறு நடக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஊழியரும் குழுவினரும் ஒரு சபைக்கு கூட்டம் நடத்த சென்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த சபை போதகர் இந்த ஊழிய குழுவினரை மிகவும் வானலாவ புகழ்ந்தார். ஆனால் இந்த குழுவினர் அந்த புகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. பின்னர் இந்த போதகர், இந்த ஊழிய குழுவினர் எந்த சபையிலிருந்து வந்திருந்தார்களோ அந்த சபைக்கு ஒரு முறை சென்றார். அப்பொழுது அந்த குழுவின் தலைவர் இந்த ஊழியரான போதகரை மிகவும் புகழ்ந்தார். மிகவும் அதிகப்படியாகவே புகழ்ச்சி கொடுத்தார். அருமையானவர்களே, நாம் இவ்வாறாக செய்யக்கூடாது. இது நேர்மையற்ற ஒரு செயல். இது விசுவாச துரோகிகளின் செயல். அவர்கள் தேவனை பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தங்களை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்காதவர்கள். இவர்கள் மக்கள் கூட்டத்தின் கைத்தட்டலையே எதிர்பார்க்கிறவர்கள். அதை குறித்தே அக்கறை கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு பிரசங்கியாரை பார்த்து ஒரு ஊழியர் இவ்வாறு கேட்டாராம், நீங்கள் இங்கே பிரசங்கித்தது போல உங்கள் சபையிலையும் பிரசங்கிப்பீர்களா என்று கேட்டார். பிரசங்கிப்பேனே, ஏன் முடியாது என்றார் பிரசங்கியார். இல்லை, நீங்கள் பிரசங்கித்தது போல இவ்வளவு கண்டிப்புடன் நான் என் சபையிலே பிரசங்கித்தால் நான் என் சபை பணியை விட்டுவிட வேண்டியதாய் இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார். அப்பொழுது பிரசங்கியார், நான் உங்கள் சபையின் நிலைமையை குறித்து வருத்தப்படுகிறேன். நீங்கள் இப்பொழுது கேட்ட இந்த செய்தி நான் ஏற்கனவே என் சபையில் பிரசங்கித்ததுதான். அவர்கள் அதை நன்றாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்றார். அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமாக வாழாமல் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இந்த விசுவாச துரோகிகள் காணப்படுவார்கள். தங்களுக்கு சில நன்மைகளும் சில உயர்வுகளும் கிடைப்பதற்காக மற்றவர்களை முகஸ்துதி செய்வார்கள். தங்களுடைய உயர்வுக்கு தேவனை நோக்கி பார்க்க மாட்டார்கள். இது கண்டிக்கப்படக்கூடியது மட்டுமல்ல, விசுவாச துரோகத்தின் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அடுத்ததாக 17 வசனம் முதல் 19 வசனம் வரை அப்போஸ்தலர்கள் வரப்போகின்ற விசுவாச துரோகத்தை குறித்து விசுவாசிகளை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து 20 முதல் 25 வரை இந்த விசுவாச துரோக நாட்களிலே விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவதையும் நாம் பார்க்கலாம். இந்த விசுவாச துரோகம் வரும் என்று அப்போஸ்தலர்கள் எச்சரித்ததை விசுவாசிகளுக்கு யூதா நினைவுபடுத்துகிறார். அதாவது, இவை நம்மை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்று யூதா சொல்கிறார். இந்த விசுவாச துரோகம் தேவன் அனுமதித்த காரியம். அதை ஒரு நோக்கத்தோடு தேவன் அனுமதித்திருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். வசனம் 17, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இப்பொழுது விசுவாச துரோகத்தை பற்றி சொல்வதிலிருந்து யூதா திரும்புகிறார். திரும்பி நீங்களோ பிரியமானவர்களே என்று சொல்கிறார். இப்பொழுது பிரியமானவர்களோடு யூதா பேசுகிறார். யூதா அவர்களை நேசித்தார். அவ்வாறு அவர்களை நேசிக்காவிட்டால் இவ்வளவு கடினமான ஒரு நிருபத்தை அவர்களுக்கு எழுதியிருக்க மாட்டார். அவர்களுக்கு உண்மையை சொல்ல அவர் விரும்பாவிட்டால் அவர் இதை எழுதியிருக்கவே மாட்டார். இங்கே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை குறிக்கிறது. இவர்கள் தேவனுடைய அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து பார்க்கிறவர்கள். ஆகவே இவர்களை பிரியமானவர்களே என்று அவர் அழைக்கிறார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நாம் நினைவு கூறும்படி வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது, நாம் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து படிக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் இந்த சிறந்த சத்தியங்களை நம்முடைய கவனத்திற்கு ஏற்ற வேளையிலே நாம் கொண்டு வருவதற்கு அது நம்முடைய சிந்தனையால் நம்முடைய சிந்தையால் முடியும் காரியமாய் இருக்கும். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இதிலிருந்து யூதா அப்போஸ்தலர் அல்ல என்று தெளிவாக அறிகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இவர் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரன். அவர் தன்னுடைய இயேசுவோடு உள்ள இரத்த சம்பந்தமான உறவை எடுத்து கூறுவதை விட ஒரு தாழ்ந்த இடத்தையே எடுத்துக்கொண்டு கூறுகிறார். யூதா தான் சொல்லப்போகின்ற காரியங்களுக்கு அப்போஸ்தலர்களை ஆதாரமாக காண்பிக்கிறார். இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலேயும் யூதா அவ்வாறு செய்திருக்கிறார். அவர் முதலாவது இவ்வாறு அர்த்தம் பட கோரினார். என்ன சொன்னார்? நான் விசுவாச துரோகத்தை குறித்து எழுதப் போகின்ற காரியம் புதியதல்ல. நான் ஒருவன் மாத்திரம் இதை குறித்து எழுதவில்லை. முன்பதாகவே மற்றவர்களும் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுது இங்கே சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். நாம் இந்த நிருபத்தை முடிக்கும் முன்னர் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிய வேண்டியது மிகவும் அவசியமானது. இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிய அறிவில்லாமல் தேவனுக்காக நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போவார்கள். தேவ வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, அநேக ஆண்களும் பெண்களும் வேதத்தை வாசிக்காமல் ஆவிக்குரிய வாழ்வு வாழ நினைத்து வீழ்ந்து போனதை பார்த்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது, நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியமாகும். நாம் இப்பொழுது வேதத்தின் மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த ஞானம் அவசியம். யூதா 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. இதை குறித்து ஒரு வேத பண்டிதர் எழுதும் பொழுது, நீங்களோ தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்களுக்கு சொன்னது என்னவென்றால், தேவ பக்தியற்ற தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படியே நடக்க வேண்டும் என்று போதிக்கின்ற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்பதே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. வசன 17-18 வரை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே யூதா கூறுவதின் அர்த்தம் இவ்வாறு இருக்கிறது. கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தாங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அதாவது விசுவாச துரோகிகளின் விருப்பம் என்னவென்றால் தேவனுடைய சித்தத்தின் என்றும் தேவனிடத்தின் என்றும் முற்றிலுமாக தூரமாக இருக்க வேண்டும் என்பதே. வசனம் 19 யூதா விசுவாச துரோகத்தை குறித்த வர இலக்கணத்தை கொடுக்கிறார். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே என்கிறார். விசுவாச துரோகத்தை குறித்த அநேக விளக்கங்களை அவர் தருகிறார். காரணம், நாம் அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் கண்டுபிடிக்காமல் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான். தேவனுடைய வார்த்தையை கொண்டு மறுபடி பிறக்காதவர்கள் யாரென்றும், ஏன் மறுபடி பிறக்காத ஊழியர் யாரென்றும் உங்களால் சோதித்து கண்டுகொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒரு அளவிடும் கருவியாக பயன்படுத்த முடியும். நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்க பீடத்திலே இருந்து பிரசங்கிக்கும் பொழுது சபையிலே உள்ள அனைவரும் கேட்கிறார்கள். ஆனால் சிலர் வந்து நம்மிடத்திலே, இன்று தேவன் செய்தி வேளையிலே என்னோடு கூட இடைப்பட்டார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார், நான் விட வேண்டிய பாவத்தை சுட்டி காட்டினார், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்வார்கள். வேறு சிலர் எதையுமே கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருப்பார்கள். வேறு சிலர், இந்த ஊழியர் இன்று என்ன கூறினார், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, நன்றாக உறக்க வந்தது, அதிக நேரம் பேசி அறுத்து தள்ளுகிறார் என்பார்கள். பார்த்தீர்களா, பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான், ஆனால் மக்களிடத்திலே பெற்ற பதில்கள் வெவ்வேறு. தேவனுடைய வார்த்தை இவ்வாறு அளவிட்டு காட்டக்கூடியது. இவ்வாறு நாம் மறுபடி பிறக்காத ஜனங்களை சோதித்து பார்த்துவிட முடியும். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக, விசுவாச துரோகம் சபையிலே பிரிவினைகளை உண்டாக்குகிறது என்று யூதா சொல்லுகிறார். வின்சென்ட் என்ற தேவ மனிதர் இதை குறித்து சொல்லும் பொழுது, இவர்கள் சபையிலே பிரிவினையை உண்டாக்குவார்கள். அவர்கள் சபையின் நடுவிலே ஒரு கோட்டை கிழித்து ஒரு பகுதியை மற்றொரு பகுதியோடு சேராது வைத்து விடுவார்கள். வேதத்தை முழுமையாக நம்பாதவர்களே பெரிய பெரிய சபை அமைப்புகளுக்குள் பிரிவினை உண்டாக காரணமாக இருக்கிறவர்கள். இவர்கள் சபையின் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு அடிப்படைவாதிகளே சபை பிரிவினைக்கு காரணம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அடிப்படைவாதிகள் அதற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். அவர்களே அந்த சபையின் அடிப்படை விசுவாச காரியங்களை உறுதியாக பிடித்துக் கொண்டவர்களாய் இருப்பார்கள். உண்மையை பார்ப்போம் என்றால் எல்லா சபை பிரிவு அமைப்புகளின் அடிப்படை விசுவாச கொள்கைகளும் சிறந்தவைகளே. அவைகள் சில சில சின்ன சின்ன காரியங்களிலேதான் வேறுபட்டிருக்குமே ஒழிய அடிப்படை காரியங்களிலே பெரிய ஒரு வித்தியாசமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள் நவீனவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை நவீன காலத்திற்கு ஏற்றபடி பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இறையியலிலோ பொருளாதாரத்திலோ இல்லாவிட்டால் வேறு எந்த துறையிலோ தாராள மனப்பான்மையோட இருக்க மாட்டார்கள். உண்மையை சொல்வோம் என்றால் அவர்கள் குறுகிய மனதுடையவர்களாய் செயல்படுவார்கள். வெளிப்படையாக சொல்வோம் என்றால் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களோடு கசப்போடும் வெறுப்போடும் காரியங்களை நடப்பிப்பார்கள். அவர்கள் உங்கள் மனதை புண்படுத்த அஞ்ச மாட்டார்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் தொடர்ச்சியை வரும் நிகழ்ச்சியிலேயும் நாம் சிந்திப்போம். இன்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் நவீனவாதிகளாக இருக்கிறீர்களா? அல்லது உங்கள் கிரியைகளை வேத சத்தியத்தின் அடிப்படையிலே, குறிப்பாக யூதா கூறுகின்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே சோதித்து பாருங்கள். அங்கே விசுவாச துரோகத்தின் அடையாளங்கள் காணப்படும் என்றால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியேறி பரிபூர்ணமான சுத்தமான விசுவாசத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். வேதத்தின் உபதேசத்தை அப்படியே நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் அவருடைய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யூதாவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை சுற்றி இருக்கிற மக்களிலே யார் யார் விசுவாச துரோகிகள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே, எங்களிலே யாருமே முறுமுறுக்கிறவர்களாக இல்லாமல், முறையிடுகிறவர்களாக இல்லாமல், எங்கள் சொந்த இச்சையின்படி நடக்கிறவர்களாக இல்லாமல், இருமாப்பானவர்களாக இல்லாமல், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யாதவர்களாக வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாச துரோகத்தை அடையாளப்படுத்தும் எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படாபடி காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் என்றால் அதை எங்களுக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விலகி இருக்க தூய ஆவியானவரை எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட குணநலன்கள் உள்ளவர்களை நாங்கள் இனம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலகி இருக்க நாங்கள் கவனமாக இருக்க நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய திருச்சபைகளிலே இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஐயா, ஆனால் நீர் அவர்களை பொறுப்பெடுக்கும் பொழுது எங்களுடைய சபை சுத்தப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். முற்றிலுமாயமுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். விசுவாச துரோகத்திற்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் எங்களுடைய திருச்சபையையும் கர்த்தர் தாமே காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை, எந்த சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே இயேசுவே, உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே என் இயேசுவே.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 0462 55 33 7 3 7. எங்கள் இமெயில் முகவரி tamil.ttb@radio882.com. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1. லூக்கா 18:1.